நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் தமிழோசையில் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஏப்ரல் மாதம் முதல் தேதி புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக, ஆப்பிரிக்காவில் மிக அதிக மக்கள் தொகையை கொண்ட நைஜீரியாவில் அமைதியான முறையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ள செய்திகளும், அடுத்து என்ன என்கின்ற ஒரு பார்வையும்.
ராணுவ மனநிலையம் இருக்காது. புகாரி ஒரு காலத்தில் மிலிட்டரி ரூலரா இருந்தாலும் ஜனநாயகமா தான் நடத்துவார் எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருக்கு.
இலங்கையின் தலைமன்னார் பகுதிக்கு 25 வருடங்களுக்கு பிறகு ரயில் சேவை ஆரம்பமாகியுள்ளது குறித்த ஒரு செய்திகள். இந்தியாவில் ரயில்வே துறையின் பெரும்பகுதியை தனியார் மயமாக்கலாம் என்ற உயர்மட்ட குழுவின் பரிந்துரை குறித்த செய்திகளும். தமிழகத்தின் தந்தி தொலைக்காட்சியுடன் இணைந்து பிபிசி தமிழோசை தொலைக்காட்சி ஒளிபரப்பை இன்று தொடங்கியுள்ளது குறித்த தகவலும், இன்ன பிற தகவல்களும் கேட்கலாம் இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கை.
செய்திகள் வாசிப்பவர்கள் சார்ல்ஸ் பீட்டர் மற்றும் நந்தினி குருசங்கரன்.
ஈராக் திக்ரிக் நகருக்கு அந்நாட்டு பிரதமர் ஹைதர் அல் அபாதி வருகை தந்துள்ளதாக அந்நாட்டு அரசு ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. கடந்த சில மாதங்களாக இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகள் வசமிருந்த இந்த நகரை அரசு படையினர் மீள கைப்பற்றியுள்ளனர். திக்ரிக் மீள கைப்பற்றப்பட்டமையானது மிகப்பெரிய வெற்றி என ஈராக்கிய பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். முன்னாள் அதிபர் சதாம் ஹுசைனின் சொந்த ஊரான திக்ரித்தை இஸ்லாமிய அரசு படையினரிடமிருந்து மீட்பதற்கு மிகப்பெரிய தாக்குதல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
சிரியாவின் தலைநகரான டமாஸ்கஸின் புறநகரில் உள்ள யார்மோக் நகரில் அமைந்துள்ள பாலஸ்தீன அகதிகள் முகாமில் இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகள் நுழைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அங்கு இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகளுக்கும் பாலஸ்தீன பிரிவினருக்கும் இடையில் மோதல் தொடங்கியுள்ளதாக பிரித்தானியாவை தளமாக கொண்ட சிரியன் மனித உரிமைகள் கண்காணிப்பு குழு கூறுகிறது. அதிகமான மக்கள் தொகை கொண்டிருந்த அந்த பகுதியில் அரசு படைகளின் ஓராண்டுகால முற்றுகை கடந்த ஆண்டு தளர்த்தப்பட்டாலும் தற்போது சுமார் 18,000 குடியிருப்பாளர்கள் மட்டுமே எஞ்சியுள்ளனர்.
அமெரிக்க துருப்புகள் மீது சைபர் தாக்குதல்களை நடத்துபவர்கள் மீதும் அந்த தாக்குதல்களால் பலனடைபவர்களை தண்டிக்க பொருளாதார தடை பிரயோகிப்பதை அந்நாட்டு அதிபர் ஒபாமா அங்கீகரித்துள்ளார். அதிகரித்து வரும் இத்தகைய சைபர் தாக்குதல்களை தேசிய அவசர நிலையாக விவரித்துள்ளார். அமெரிக்கா எதிர்நோக்கியிருக்கும் மிக மோசமான பொருளாதார மற்றும் தேசிய பாதுகாப்பு சவால்களுள் இந்த சைபர் தாக்குதல்களும் அடங்கவுள்ளன. வங்கி அமைப்புகள் போன்ற மிகவும் நுட்பமான கணனி வலையமைப்பு கொண்ட அமைப்புகள் மீது சைபர் தாக்குதல்களை நடத்துவோரின் உடைமைகளை இனிமேல் அமெரிக்கா கருவூலம் முடக்கிவிடும் என்று தெரிகிறது.
நைஜீரியாவின் புதிய அதிபராக முகமது புகாரி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது நைஜீரியாவின் ஜனநாயக முதிர்வை நிரூபிக்கிறது என்று ஆப்பிரிக்க ஒன்றியத்தின் தலைவர் இங்கொசசானா லாமினி ஜூமா கூறுகிறார். சுமார் 2.5 மில்லியன் வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்ற தற்போதைய நைஜீரிய அதிபர் குட்லக் ஜோனத்தன் வெற்றி பெற்ற புகாரியை செவ்வாய்க்கிழமை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தனது தோல்வியை ஒப்புக்கொண்டார். தேர்தலில் தோற்றிருந்தாலும் ஜோனத்தன் மகிழ்ச்சியுடன் இருப்பதாக அவரின் செய்தி தொடர்பாளர் கூறினார். அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள புகாரி மே மாதம் இறுதி வரை அதிபராக பொறுப்பேற்க மாட்டார் என்றும், அடுத்து வரும் வாரங்களில் புதிய அரசாங்கத்தை அமைக்கும் வேலைகளில் அவர் ஈடுபடுவார் என்றும் தெரிய வருகிறது. முன்னாள் ராணுவ தலைவரான புகாரி தான் ஒரு மறுபிறப்படுத்த ஜனநாயக நோக்கம் கொண்டவர் என்றும் அரசியலை சீர்திருத்தப் போவதாகவும் தேர்தல் பிரச்சாரங்களில் கூறினார்.
ஏமனின் நள்ளிரவு பால் தொழிற்சாலையொன்று தாக்குதலுக்குள்ளானதில் 20 அதிகமானவர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக அங்குள்ள மருத்துவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அங்கு சவுதி கூட்டுப்படையினர் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக தொடர்ந்து விமான தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர். செங்கடல் துறைமுகப் பகுதியான ஹொதாதீவில் உள்ள பால் தொழிற்சாலையொன்றில் நடத்தப்பட்ட குண்டுவீச்சு தாக்குதலில் பலர் காயமடைந்துள்ளனர் என அம்மாகாணத்தின் ஆளுநர் தெரிவித்துள்ளார். இது விமான தாக்குதலா அல்லது கிளர்ச்சியாளர்கள் மேற்கொண்ட எரிகிணை தாக்குதலா என்பது பற்றி அவர் எதுவும் கூறவில்லை. மோதலில் ஈடுபட்டுள்ள இருதரப்பினரும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஐநாவின் செயலாளர் பான் கி மூன் வேண்டுகோள் விடுத்துள்ளார்.
சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் தாங்கள் உறுப்பினராக சேர்வது நீதியை கோருவதற்காகத்தானே தவிர பழிவாங்குவதற்கு அல்ல என்று அதில் முறையாக ஒரு உறுப்பினராக இணைந்துள்ள பாலஸ்தீனம் கூறுகிறது. அந்த நீதிமன்றத்தை அரசியல் மயமாக்கும் எண்ணம் தங்களுக்கு இல்லை என பாலஸ்தீனத்தின் வெளியுறவு அமைச்சர் ரியாத் மாலிகி தெரிவித்துள்ளார். இஸ்ரேலுக்கு எதை குறித்தாவது அச்சமிருப்பின் அந்நாடும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் உறுப்பினர்களாக சேர வேண்டும் என்றும் பாலஸ்தீன வெளியுறவு அமைச்சர் கூறுகிறார். ஐசிசியின் உறுப்பினர்களாயிருப்பதால் பாலஸ்தீனர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக போர்க்குற்ற குற்றச்சாட்டுகளை தொடர முடியும் என்றாலும் பாலஸ்தீன ஆயுததாரிகளும் போர்க்குற்ற குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ள வேண்டி வரும் என்பது குறிப்பிடத்தக்கது.
இன்றைய செய்தி அரங்கில் முதலாவதாக, எண்ணெய் வளம் மிகுந்த ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் எதிர்பார்ப்புக்கு மாறாக அதிபர் தேர்தல் அமைதியாக முடிவடைந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த பிபிசியின் தகவல்களை தொகுத்து தமிழில் தருகின்றார் நந்தினி குருசங்கரன்.
ஆப்பிரிக்க கண்டத்திலேயே மிகவும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட நாடான நைஜீரியாவில் எதிர்பார்த்ததுக்கு மாறாக அமைதியான முறையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ளது. மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவரான குட்லக் ஜோனத்தன் தோல்வியை ஏற்றுக்கொண்டுள்ளார். நைஜீரியாவின் தற்போதைய அதிபர் குட்லக் ஜோனத்தனை விட 2.5 மில்லியன் வாக்குகள் வித்தியாசத்தில் புகாரி வென்றுள்ளதாக தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது. முன்னாள் ராணுவ தலைவரான முகமது புகாரியின் வெற்றியை அவரது ஆதரவாளர்கள் கொண்டாடி வரும் வேளையில் அடுத்து அங்கு என்ன எனும் கேள்விகள் எழ ஆரம்பித்துள்ளன. தான் தோல்வியடைந்தாலும் நேர்மையான ஒரு தேர்தலை நடத்துவேன் என மக்களுக்கு அளித்திருந்த வாக்குறுதியை நிறைவேற்றியுள்ளதாக ஜோனத்தன் குட்லக் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
I have kept my word. I have also expanded the space for Nigerians to participate in the democratic process. That is one legacy.
நான் இந்நாட்டில் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல் நடக்கும் என்று உறுதியளித்திருந்தேன். அதை நிறைவேற்றியும் கொடுத்திருக்கிறேன். நைஜீரியாவில் ஜனநாயக விழுமியங்களுக்கான இடத்தை மேலும் விரிவாக்கி கொடுத்திருக்கிறேன். இது எனக்கு மகிழ்ச்சியையும் திருப்தியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த மரபும் ஜனநாயக நெறிமுறைகளும் தொடர வேண்டும் என்பதே எனது ஆழமான எண்ணம்.
இதேவேளை, நடைபெற்று முடிந்த தேர்தலானது நாட்டில் ஜனநாயகம் வேரூன்றியுள்ளது என கூறியுள்ள ராணுவ தலைவர் முகமது புகாரி,
This is not the time for confrontation. This is a moment that we must begin to heal the wounds and work toward a better future.
இது மோதலுக்கான நேரம் அல்ல. காயங்களை ஆற்றி நம்முடைய வளமான எதிர்காலத்திற்காக உழைக்க வேண்டிய நேரம். அரசியல் பேதங்களை கடந்து அனைத்து கட்சிகளுடன் இணக்கப்பாடாக இருந்து நட்பின் மூலமாக நாட்டு நலனை முன்னெடுக்க வேண்டிய நேரம் இது. இதே எண்ணத்தை மற்ற கட்சிகளைச் சார்ந்த நண்பர்களும் பிரதிபலிப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். தற்போதைய அதிபர் குட்லக் ஜொனாத்தனுக்கு நான் என்னுடைய நேசக்கரத்தை நீட்டுகிறேன். அவரை விரைவில் சந்தித்து நிர்வாக மாற்றம் குறித்து நான் திட்டமிடப் போகிறேன்.
நைஜீரியாவில் இதுவரை பதவியிலிருந்த அதிபர் ஒருவர் தேர்தலில் தோல்வியடைந்துள்ளது இதுவே முதல் முறை. அங்கு புதிய ஆட்சிக்கு பல சவால்கள் காத்திருக்கின்றன என்று கூறுகிறார் பிபிசியின் நைஜீரிய செய்தியாளர் வில்ராஸ்.
செய்திக்குறிப்பை வழங்கியவர் நந்தினி குருசங்கரன். நைஜீரியாவில் அமைதியான முறையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ளது குறித்தும் அங்கு அடுத்து என்ன என்பது குறித்தும் மும்பை பல்கலைக்கழகத்தில் ஆப்பிரிக்க அரசியல் துறையின் தலைவராக இருந்த டாக்டர் பார்வதி வாசுதேவன் அவர்களிடம் கேட்டேன்.
உற்சாகமான வெற்றி தான் இது. இது 6 வாரமாக தள்ளி போட்டதுனால கொஞ்சம் சந்தேகம் இருந்தது நைஜீரியா அப்சர்வர்ஸ் எல்லாருக்குமே. கடைசியில் அது சாந்தமான முடிஞ்சதுல எல்லாருக்குமே சந்தோஷம்தான். ஆனா கேள்வி இப்ப என்னடான்னா, இது நிஜமான ஜனநாயகமான தான் இது முடிஞ்சு விட்டுதா, இல்ல இதுல வேற ஏதாவது ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருந்துதா, அதுவும் கேள்வித்தான்.
இப்ப ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற முகமது புகாரி வந்து முன்னால ராணுவ ஆட்சியாளர் மிலிட்டரி ரூலராக இருந்தார். அதனால அவரால் வந்து ஒரு ஜனநாயக ரீதியிலான ஒரு ஆட்சியை நடத்த முடியுமா அப்படிங்கிற இந்த கேள்வி வந்து பலரால் எழுப்பப்படுகிறது. என்னென்ன சவால்கள் சேலஞ்சஸ் இருக்கு அவர் முன்னால?
சேலஞ்சஸ் அவருக்கு நிறைய உண்டு. 6-7 வருஷமா இந்த போகோ ஹராம் நிறைய டேமேஜஸ் எல்லாம் பண்ணிருக்க அந்த தேசத்துக்கு. அவரால் எவ்வளவெல்லாம் முடியுங்கிறதுக்கு அது டீமை பொறுத்துதான். அவர் யாரெல்லாம் டீம்ல எடுத்துக்கிறாரோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப சீரியஸான இஷ்யூ வந்து இந்த லஞ்சம் குறையுமாங்கிற க்வெஸ்சன் தான். சாதாரணமாக பார்த்த போனேன்னா நைஜீரியன்ஸ் எல்லாருமே கிறிஸ்டியன் முஸ்லீம்ங்கிறதெல்லாம் அவளுக்கு கிடையாது. பிரச்சனைகள் நிறைய உள்ளது. பொருளாதாரம்னால் அவங்க எவ்வளவு தூரம் முன்னுக்கு வர முடியும். ஏன்னா இப்போதைக்கு ஒரு 5 மாசமாக க்ரூட் ஆயில் முன்ன இருந்த விலைகள் எல்லாம் வரல, அவங்களுக்கு குறைஞ்சு போயிடுத்து. அதனால அவங்களோட இக்கானமி அவங்க எவ்வளவு தூரம் பண்ண முடியும்ங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. மிலிட்ரி அந்த ராணுவ மனநிலையம் இருக்காது. புகாரி ஒரு காலத்தில் மிலிட்ரி ரூலரா இருந்தாலும் ஜனநாயகமா தான் நடத்துவார் எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருக்கு.
நைஜீரியாவில ஒரு மிக பெரும் பிரச்சனையாக பார்க்கப்படுகின்ற இந்த போகோ ஹராம் தீவிரவாதிகளை எதிர்த்து அவரால் டீல் பண்ண முடியுமா, முழுமையால அதை சமாளிப்பாரா?
அவர் நைஜீரியாவின் மேற்கு தேச பக்கத்துல இருந்து வந்ததுனால எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருக்கு. அவரால் இந்த போக்கோ ஹராம் கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தியாக முடியும், அது நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கு.
இந்த தேர்தலில் போட்டியிட்ட குட்லக் ஜோனத்தானும் சரி, முகமது புகாரியும் சரி, நம்ம கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தோம்னா போன தேர்தல் முடிஞ்ச பொழுது இந்த தேர்தல் அதாவது 2015 தேர்தலில் போட்டியிட மாட்டோம்னு தான் ரெண்டு பேருமே சொன்னாங்க. ஆனால் அதுக்கு மாறாக இப்பொழுது தேர்தல் நடந்து ரெண்டு பேருமே போட்டியிட்டு இருக்காங்க. இதை வச்சு பார்க்கும் பொழுது வந்து கொடுத்த வாக்குறுதியை இவர்கள் காப்பாற்ற மாட்டார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் நைஜீரிய மக்கள் மத்தியில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா?
நைஜீரியன் மக்களுக்கு நிறைய சந்தேகம் தான் இதுல. ஏன்னா ரெண்டு பேருமே எப்போ சொன்னாலோ அடுத்த தேர்தலில் நாங்கள் கண்டெஸ்ட் பண்ண மாட்டோம் சொன்னவங்க ரெண்டு பேருமே பண்ணினதுனால இப்போ அவங்க எப்படி தேசத்துக்கு முன்னுக்கு கொண்டு வர முடியும் என்று ஒரு சந்தேகம். ஆனால் இன்னொரு பக்கத்தால் பார்த்தால் ஜானத்தன் முதல் தடவையாக ஒரே நாள்ல அவருக்கு சந்தோஷமான அவருக்கு கங்கராச்சுலேஷன்ஸ் எல்லாம் பண்ணினார். அதுலயே அவரோட பெருந்தன்மை தெரியும் தோன்றது. அதே மாதிரியா புகாரியும் சொன்னதாக தெரியறது. இது மாதிரி அவரோட சஜஷன்ஸ் அவரோட அட்வைஸ் எல்லாம் கேட்கறதாக கன்சல்ட் பண்ணுவார் அப்படின்னு ஒரு நியூஸ் ஐட்டம் இருக்கு. பட் எவ்வளவு தூரம் தெரியும் அடுத்த வாரத்தில் ஒரு வாரத்தில் தெரியும்.
நைஜீரியாவில் இருக்கக்கூடிய அதிகமான வேலை இல்லா பிரச்சனை இளைஞர்கள் மத்தியில, அப்புறம் இந்த எண்ணெய் வளத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய இந்த வருவாய் இருக்கு இல்லையா, அதை எப்படி அதிகப்படுத்த போறாங்க, அது எப்படி மற்ற மாகாணங்களோட ஷேர் பண்ணிக்க போறாங்கல்லாம், இதெல்லாம் வந்து புது கவர்மெண்ட் வந்து எப்படி அணுகுவாங்க?
முதல்ல நைஜீரியாவின் ரிஃபைனரிஸ் எல்லாம் சரிப்படுத்தலாம். இவ்வளவு எண்ணெய் இருக்குங்கிறதுல அவங்க ஏன் எல்லாத்தையும் வெளிதேசத்திலிருந்து ஏன் எல்லாத்தையும் இம்போர்ட் பண்றாங்க, அதனால அவங்களுக்குள்ள நிறைய கஷ்டம் இருக்கு. அவங்க ரிஃபைனரிஸ் ரிப்பேர் பண்ண 4 ரிஃபைனரிஸ் இருந்து எத்தனை ரிஃபைனரிஸ் ஆக்சுவலி நன்னாவே ஒர்க் பண்ண 100% எத்தனை அது ஃபங்க்ஷன் பண்றதுங்கிறது ஒரு பெரிய கேள்வி. மேட் இன் நைஜீரியா பண்ண முடியுமா? அவங்களுக்கு அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் அந்த அவங்களுக்கு அந்த வேலை பார்க்கறவங்களுக்கு இருக்கா, அவங்களால முடியுமாங்கிறது ஒரு சந்தேகம். இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டன்டான சமாச்சாரம் வந்து இந்த நைஜர் டெல்டாங்கிறது அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்றதாக கேள்விப்பட்டோம். இந்த மாதிரி ஜானத்தன் அவர் ஜெயிக்கலைன்னா நாங்கள் எங்க ப்ராப்ளம் ஆரம்பிப்போம் நைஜர் டெல்டாவில். புது பிரசிடென்ட் இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும் நமக்கு சமாச்சாரம் தெரியறதுக்கு.
நைஜீரிய அரசியல் விஷயங்கள் குறித்து தொடர்ந்து எழுதி வரும் ஆய்வாளர் டாக்டர் பார்வதி வாசுதேவன். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்ததாக ஓரிரு இலங்கை செய்திகள். இலங்கையின் வடமேற்கே உள்ள தலைமன்னார் பகுதிக்கான ரயில் சேவை 25 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று தொடங்கியது. முதல் ரயில் நாளை காலை தலைமன்னார் சென்றடைகிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடமேற்கே தலைமன்னாருக்கான ரயில் சேவை 25 வருடங்களின் பின்னர் இன்று முதல் ஆரம்பமாவதாக ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் அறிவித்திருக்கின்றது. யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட வடபகுதி ரயில் பாதைகள் இந்திய அரசாங்கத்தின் உதவியுடன் புதியதாக நிர்மாணிக்கப்பட்டதை அடுத்து வடபகுதிக்கான ரயில் சேவைகள் படிப்படியாக முன்னேற்றமடைந்து இப்போது தலைமன்னார் துறை வரையில் நடைபெற தொடங்கியிருக்கின்றது. யுத்தத்திற்கு முந்தைய காலப்பகுதியில் தலைமன்னாருக்கும் ராமேஸ்வரத்துக்கும் இடையிலான கப்பல் சேவையை இணைப்பதற்கான முக்கிய ரயில் சேவையாக கொழும்பிலிருந்து தலைமன்னார் வரையிலான ரயில் சேவை நடைபெற்று வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. யுத்தம் தீவிரமடைந்ததை அடுத்து கப்பல் சேவையும் அதனைத் தொடர்ந்து தலைமன்னாருக்கான ரயில் சேவையும் முற்றாக நின்று போயிருந்தன. யுத்தம் முடிவடைந்ததை அடுத்து தமிழகத்திற்கான கப்பல் சேவையை மீண்டும் ஆரம்பிப்பதற்கான முயற்சிகளை இலங்கை இந்திய அரசாங்கங்கள் மேற்கொண்டிருக்கின்றன. இந்த பின்னணியில் தலைமன்னாருக்கான ரயில் சேவை குறித்து தலைமன்னாரைச் சேர்ந்த வர்த்தகரான ஜஃபர் சாதிக் அலி சஃப்ரி அவர்களை தொடர்பு கொண்டு அவருடைய கருத்து என்ன என கேட்டேன்.
ரயில் போட்டது பெரிய சந்தோஷம் மக்களுக்கு எல்லாம். எங்களுக்கு நல்லது இருந்தா இப்படிதான் கொழும்பு போறோம் எதுக்கு போறோம் ட்ரெயின் சொன்னா சரியான ஒரு வசதி செலவும் குறவும் எல்லா விதத்துல எங்களுக்கு சந்தோஷம். மத்ததையா இந்த வியாபாரத்துக்கு வெளியூர்ல இருந்து சிங்கள வியாபாரம் இங்க வந்து கருவாடு எடுப்பாங்க மீன் எடுப்பாங்க கருவாடுக்கு விளையல் போவோம் வியாபாரம் நல்ல நவம்பர் நாமிங்க நாங்க போற கருவாடுகளை நல்ல தரப்படுத்தி விற்கக்கூடியதா இருக்கும். எல்லா ஊர்ல இருந்து வாகனங்கள் வந்து மீன் எடுத்துட்டு போறாங்க. இலங்கையில இருந்து எல்லா ஊர்ல இருந்து வராங்க. இங்க ட்ரெயின் போட்டு ட்ரெயின்ல மீன் அனுப்புறோம். எல்லா விதத்துலயும் ட்ரெயின் போட்டு எங்களுக்கு பெரிய ஒரு இது எங்களுக்கு பெரிய சந்தோஷம் அது
என்றார் அலி சஃப்ரி அவர்கள். அண்மையில் இலங்கைக்கு விஜயம் செய்திருந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமன்னாருக்கான ரயில் சேவையை வைபவ ரீதியாக ஆரம்பித்து வைத்திருந்தார். இந்த ரயில் சேவையின் மூலம் தலைமன்னார் பிரதேசம் வர்த்தகம், கல்வி மற்றும் பல்வேறு துறைகளில் முன்னேறுவதற்கான சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கின்றது என்றும் வர்த்தகர் அலி சஃப்ரி அவர்கள் குறிப்பிடுகின்றார். விரைவில் தலைமன்னாரிலிருந்து தமிழகத்திற்கு ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்ற கப்பல் சேவையும் தங்களுக்கு பெரும் பயனுடையதாக இருக்கும் என்றும் அலி சஃப்ரி அவர்கள் தெரிவித்தார்.
கப்பல் போக்குவரத்து ஆரம்பிச்சாயா சாதாரணமா இப்ப பிளைட்ல போயிட்டு வராங்களுக்கு 15,000-18,000 பரவாயில் போகுது. அதே இது கப்பல் போட்டா ஒரு 5,000-5,000 போக முடியும் இந்தியாவுக்கு போயிட்டு வருது. அப்ப அது லேஸ் தானே ஐயா, தொழில் வளங்க கூடும். எங்க ஊர் சரியான ஒரு டெவலப் ஆகும். இங்க நாங்கள் எல்லாம் இங்க காணிகள் எடுத்து ஹோட்டல்கள் அதாவது கட்டுறாங்க. இங்க ஏன்னா இங்க இந்த ஊர் டெவலப் ஆகும் இது அவங்களுக்கு தெரியும். ட்ரெயின் போட்டு கப்பல் போட்டு நல்ல ஒரு டெவலப் ஆகுது.
என்றார் தலைமன்னாரை சேர்ந்த வர்த்தகரான ஜஃபர் சாதிக் அலி சஃப்ரி அவர்கள்.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். இலங்கை ஜனாதிபதியின் அதிகாரங்களை மட்டுப்படுத்தும் நோக்கில் கொண்டு வரப்பட உள்ள அரசியல் சாசனத்தின் 19வது திருத்தத்திற்கு கடும் எதிர்ப்பை பல அமைப்புகள் நீதிமன்றத்தில் இன்று முன்வைத்துள்ளன. கொழும்பிலிருந்து பிபிசியின் செய்தியாளர் கே எஸ் உதயகுமார் வழங்கும் தகவல்கள்.
அரசாங்கத்தினால் நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ள 19வது அரசியல் திருத்த சட்டமூலம் காரணமாக ஜனாதிபதிக்கு மக்களினால் வழங்கப்பட்டுள்ள நிறைவேற்று அதிகாரங்கள் பறிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக உச்சநீதிமன்றத்தில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட அரசியல் திருத்த சட்டத்துக்கு எதிராக பிவித்துரு ஹெல உரிமை அமைப்பின் தலைவர் உதய கமன்பில, பெங்கமுயே நாலக்கத்தேரர், வழக்கறிஞர் கோமின் தயாசிரி ஆகியோர் தாக்கல் செய்த மனுக்கள் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் இந்த வாதங்களை முன்வைத்தனர். 19வது அரசியல் திருத்த சட்டத்தின்படி ஜனாதிபதி பிரதமரின் ஆலோசனைக்கு அமைய செயற்பட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளதாக தெரிவித்த மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர், இதன் மூலம் மக்களினால் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள நிறைவேற்று அதிகாரங்கள் பறிக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார். அதேபோன்று உத்தேச சுயாதீன ஆணைக்குழுக்களின் அங்கத்தவர்களாக நாடாளுமன்ற தெரிவுக்குழுவொன்றின் மூலம் பரிந்துரை செய்யப்படும் நபர்களை மாத்திரமே ஜனாதிபதியினால் நியமிக்க முடியும். ஜனாதிபதி தான் விரும்பிய நபர்களை ஆணைக்குழுக்களுக்கு நியமிக்க முடியாதென்று தெரிவித்த வழக்கறிஞர், எனவே இந்த சட்டமூலம் காரணமாக ஜனாதிபதிக்கு மக்கள் வழங்கிய அதிகாரங்கள் மட்டுப்படுத்தப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். எனவே இந்த சட்டமூலம் காரணமாக இலங்கை அரசியல் யாப்பு மீறப்படுவதாக தெரிவித்த மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர், அதனை நிறைவேற்ற வேண்டுமானால் சர்வஜன வாக்கெடுப்பு ஒன்றை நடத்துமாறு அரசாங்கத்துக்கு உத்தரவிடுமாறும் நீதிமன்றத்தில் வேண்டுகோள் விடுத்தார். ஆயினும் இந்த சட்டமூலத்தை நிறைவேற்றுவதற்கு சர்வஜன வாக்கெடுப்பு ஒன்று நடத்த வேண்டிய அவசியம் ஏற்பட மாட்டாதென தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினரும் வழக்கறிஞருமான எம்.ஏ. சுமந்திரன் நீதிமன்றத்தில் வாதாடினார்.
இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இதிலே பிரதானமாக இந்த திருத்தத்தை நிறைவேற்றுவதற்கு 3/2 பெரும்பான்மைக்கு மேலதிகமாக ஒரு சர்வஜன வாக்கெடுப்பும் தேவையா என்கின்ற தீர்மானத்தை தான் உயர்நீதிமன்றம் செய்ய வேண்டும். இந்த திருத்தங்களுக்கு அப்படியான சர்வஜன வாக்கெடுப்பு தேவை இல்லை என்பது எங்களுடைய வாதமாக இன்றைக்கு இருந்தது.
மேலதிக வழக்கு விசாரணை நாளைய தினம் வரை ஒத்திவைக்கப்பட்டது.
கொழும்பிலிருந்து பிபிசியின் கே எஸ் உதயகுமார். இந்தியாவின் மிகப்பெரிய நிறுவனமும் 500,000 பணியாளர்களை கொண்ட ரயில்வே துறையின் பெரும் பகுதியை தனியார் மயமாக்க பரிந்துரை செய்து பிபேக் தேவராய் தலைமையிலான குழு இன்று அரசிடம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்த தகவல்களை தருகிறார் டெல்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார்.
இந்தியாவில் பயணிகள் மற்றும் சரக்கு ரயில்களை தனியார் நிறுவனங்கள் இயக்க அனுமதி வழங்குவது உள்ளிட்ட தனியார் பங்களிப்புகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் பரிந்துரைகளை பிபேக் தேவராய் தலைமையிலான குழு அளித்துள்ளது. ரயில்வே துறையின் வளங்களை அணிதிரட்டவும் அதன் அமைச்சகத்தை மறுசீரமைக்கவும் பொருளாதார நிபுணரான பிபேக் தேவராய் தலைமையில் குழு ஒன்றை மத்திய ரயில்வே துறை அமைச்சகம் ஏற்படுத்தியது. இதற்காக சென்ற ஆண்டு மோடி தலைமையிலான அரசாங்கம் பொறுப்பேற்ற பின்பு செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்த குழு ஓராண்டுக்குள் அதன் அறிக்கையை தாக்கல் செய்யும் என்றும் அப்போது தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து அதே குழு தற்போது அதன் இடைக்கால அறிக்கையை ரயில்வே துறையின் அமைச்சகத்திடம் அளித்துள்ளது. 323 பக்கங்களை கொண்ட இந்த இடைக்கால அறிக்கையை ரயில்வே துறை அமைச்சகம் அதன் இணையதளத்தில் பொதுமக்களின் பார்வைக்கும் வெளியிட்டுள்ளது. ரயில்வே நிலையங்களில் நடைமேடைக்கான அனுமதி கட்டணம் இன்று இருமடங்காக உயர்த்தப்பட்டுள்ளதால் எதிர்ப்புகள் வலுத்து வரும் சூழலில் இந்த இடைக்கால அறிக்கையின் தகவல்கள் வெளியாகியுள்ளது பரபரப்பை உண்டாக்கியுள்ளது. ஏற்கனவே மோடி தலைமையிலான அரசாங்கம் பெருநிறுவனங்களுக்கு ஆதரவாக செயல்படுவதாக முக்கிய எதிர்க்கட்சிகள் குற்றம் கூறி வருகிறார்கள். இந்நிலையில் ரயில்வே துறையிலும் தனியார் பங்களிப்பை அனுமதிக்கும் கருத்து வெளியிடப்பட்டுள்ளதால் இதற்கும் எதிர்ப்புகள் வலுப்பெற துவங்கியுள்ளது. பொருளாதார நிபுணரான பிபேக் தேப்ராய் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த குழு அளித்துள்ள இடைக்கால அறிக்கையில் ரயில் பெட்டிகளை தயாரிக்கும் பணிகளையும் தனியாரிடம் வழங்க அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது கவனிக்கத்தக்கது. அத்தோடு ரயில்வே துறையின் நலப்பணி திட்டங்களான பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள் போன்றவற்றை நடத்துவது மற்றும் ரயில்வே பாதுகாப்பு படையை நிர்வாகம் செய்வது உள்ளிட்ட சில பணிகளை நிறுத்திக் கொள்ளவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக ரயில் பயணிகளின் கட்டணங்கள் மற்றும் சேவைகளுக்கான கட்டணங்களை தீர்மானிக்க ரயில்வே ஒழுங்குமுறை ஆணையம் ஒன்றை ஏற்படுத்தவும் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. மொத்தமாக ரயில்வே துறை அமைச்சகம் கொள்கை முடிவுகளை வகுக்கும் பணியை மட்டுமே செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் இந்தியாவில் ரயில்வே துறை முழுமையாக தனியார் மயமாக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாகி வருவதாக எதிர்க்கட்சிகள் கண்டனம் வெளியிட்டு வருகிறார்கள். நாட்டின் முக்கிய எதிர்க்கட்சியான காங்கிரசின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான நாராயணசாமி இதுகுறித்து குறிப்பிடுகையில்,
ரயில்வே துறையை தனியார் மயமாகும் இந்திய நாட்டுக்கு ஒத்து வராது. குறிப்பா ரயில்வே துறை மட்டும்தான் இந்தியாவில் லட்சக்கணக்கான மக்கள் தினமும் பயணம் செய்யற ஒரு துறையா இதுல வந்து அரசாங்கம் வந்து மக்களுக்கு சேவை செய்யற ஒரு அமைப்பை தவிர லாபம் தேடுற அமைப்பு கிடையாது. அதாவது ஓரளவு நிலங்களை வந்து அரசாங்கத்துடைய நிலங்களை அதாவது ரயில்வே துறையும் தனியாரும் பங்களிப்புல அதுல வந்து வளர்ச்சி கொண்டு வர்றதுல எங்களுக்கு பட்ட கருத்து உண்டியான்னு சொன்னா அந்த நிலம் சும்மா இருக்கக்கூடாது. அதனால வந்து அதுக்கு மூலதனம் தேவை, அதுக்கு செய்யலாம், அது பிபிபி மாடல்ல செய்யலாம். ஆனா ரயில்வே துறையில அந்த பிள்ளைகளுக்கு நடத்தி கொடுத்த மருத்துவமனைகள் எல்லாம் தனியார் மயமாக்குறதுன்றது இது வந்து ஒட்டுமொத்தமா ரயில்வே துறைய தனியாருக்கு தாரை வார்க்கின்ற ஒரு செயல். இதை நாங்க முழுமையா எதிர்ப்போம்.
நாட்டின் வளர்ச்சிக்கு தான் இது உதவி செய்யும் அப்படின்ற அவங்களுடைய வாதத்தை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க?
இல்ல இல்ல, அது அது நாட்டின் வளர்ச்சின்னு சொல்றது அதாவது மக்களை வாட்டி நாட்டு வளர்ச்சி கூடாது, மக்களுக்கு வந்து தனியாருக்கு வந்து லாபம் தேடிட்டு வளர்ச்சி கூடாது. அதாவது பொதுத்துறை நிறுவனங்கள் பாதுகாக்கப்படணும். குறிப்பா ரயில்வே துறையை பொறுத்த வரைக்கும் அது பொதுத்துறை, உலகத்திலேயே இந்தியாவில் உள்ள ரயில்வே துறை தான் வந்து மிகப்பெரிய ரயில்வே மிகப்பெரிய நிறுவனம். அதை நீங்க தனியார்கிட்ட தாதரவாத்து கொடுத்தா அது வந்து தனியார்கிட்ட போன பிறகு அவங்க லாபம் கிடைக்க நினைப்பாங்களே தவிர அதுக்கு வந்து மக்களுக்கு விரோதமா செயல்படுவதை தவிர மக்களுக்கு ஆதரவா செயல்பட. இப்ப டெல்லியில இருந்து இப்ப சென்னையில இருந்து டெல்லிக்கு நாங்க வரோம்னு சொன்னா 2வது வகுப்பு டிக்கெட் பெர்த்தோட உங்களுக்கு 600 ரூபாய் ஆகுது,
ஒருவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான நாராயணசாமி.
டெல்லியிலிருந்து நமது செய்தியாளர் ஜெயக்குமார். சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருந்த கொம்பன் திரைப்படத்தை வெளியிட தடை இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் இன்று கூறிவிட்டது. நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன் வழங்கும் கூடுதல் விவரங்கள்.
கார்த்தி கதாநாயகனாக நடித்துள்ள சர்ச்சைக்குரிய கொம்பன் படத்திற்கு இடைக்கால தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை மறுத்துவிட்டது. இதையடுத்து இந்த திரைப்படம் இன்று மாலையில் திரையரங்குகளில் வெளியாகியுள்ளது.
அடிகருப்பு நிறத்தழகே, அடிகருப்பு நிறத்தழகே, அடிகருப்பு நிறத்தழகே, வதட்டு சிவப்பழகே, சில்லழகே.
கார்த்தி லட்சுமி மேனன் நடித்துள்ள கொம்பன் என்ற இந்த திரைப்படம் ஒரு குறிப்பிட்ட ஜாதியின் பெருமிதத்தை பேசுவதால் அந்த படத்தை தடை செய்ய வேண்டுமென கோரி புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கே கிருஷ்ணசாமி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ரவிராஜ பாண்டியன், ஆறுமுக பெருமாள் ஆதித்தன் மற்றும் வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட குழு பார்வையிட்டு இன்று அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டுமென உத்தரவிட்டனர். ஆனால் இந்த குழுவுக்காக கொம்பன் படம் திரையிடப்பட்ட போது படத்தை நீதிபதிகள் முழுமையாக பார்க்க முடியாத சூழல் ஏற்பட்டது. அவர்கள் பாதியில் வெளியேறினர். இந்த நிலையில் நீதிபதிகள் எஸ் தமிழ்வாணன், வி எஸ் ரவி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு இன்று பிற்பகல் மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது தணிக்கை வாரியம் இந்த படத்துக்கு ஏற்கனவே சான்றிதழ் வழங்கியுள்ளது என்றும் ஆட்சேபத்திற்குரிய காட்சிகள் நீக்கப்பட்டதாக தணிக்கை வாரியம் தெரிவித்துள்ளது என்றும் கூறிய நீதிபதிகள் இந்த படத்தை தடை செய்ய கோரும் இடைக்கால மனுவை தள்ளுபடி செய்வதாக அறிவித்தனர். இருந்தபோதும் பிரதான மனு மீதான விசாரணையை April 6 ஒத்திவைத்தனர். இது தொடர்பாக BBC தமிழோசையிடம் பேசிய புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி இந்த படம் தென் தமிழகத்தில் வன்முறைக்கு வித்திடும் என்று கூறினார்.
கொம்பன் என்பது ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை அடையாளப்படுத்தக்கூடிய விதமாகவும் அதன் மூலமாக நாளை அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தாங்கள் தான் நேர்மையானவர்கள், உயர்ந்தவர்கள், வலிவானவர்கள் என்பதன் மூலமாக அவர்கள் தினம் அணியக்கூடிய தனியங்கள் மூலமாக வேறு அடையாளங்கள் மூலமாக காட்டிக்கொள்வதன் மூலமாக பிற சமுதாய மக்களை ஏளனமாக பார்க்கக்கூடிய பார்வை அதன் மூலமா மற்றவர்களை உசிபூடக்கூடிய தன்மைகளின் காரணமாக இது வன்முறைக்கு இட்டு செல்லும் அடிப்படையில் தான் அந்த கொம்பன் பெயரையும் அதில் இடம்பெற்றக்கூடிய பல்வேறு விதமான சாதிய ரீதியான வசனங்கள் பாடல்களை அறவே நீக்க வேண்டும், இந்த படத்தை திரையிடக்கூடாது என்று நான் என்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்து வருகிறேன்.
கொம்பன் படத்தை முன்னதாக April 2 திரையிட திட்டமிடப்பட்டிருந்தது. அந்த தேதியில் வேறு திரைப்படங்களும் வெளியாகவிருந்த நிலையில்தான் தங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டதாக சொல்கிறார் படத்தின் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா.
27 வந்துடலாம் சொல்லிட்டு அதுக்கான முயற்சிகள் எடுப்போம். அந்த சமயத்துல எந்த எதிர்ப்பும் இல்ல, ஒர்க் முடியாம திருப்பி 2 அன்னைக்கு படம் மறுபடியும் ரிலீஸ் 2 தள்ளி வைக்க வேண்டிய சூழல் இருந்துச்சு. 2 மறுபடியும் கேஸும் பிரச்சனைகளும் பெருசா பண்ண ஆரம்பிச்சாங்க.
வேறு ஒரு படத்திற்காக தான் இந்த பிரச்சனையை கிளப்பியதாக கூறுவதை கடுமையாக மறுக்கிறார் கிருஷ்ணசாமி.
இதெல்லாம் ஒரு அப்பட்டமான கடந்தெடுத்த தவறான பிரச்சாரம். கொம்பன் என்ற படம் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூருக்கு அருகாமைக்கூடிய ஆப்பநாடு என்ற கிராமத்தை மையமாக வைத்து அமையப்பட்ட கதை இல்லையா, உண்டா இல்லையான்னு பதில் சொல்ல சொல்லுங்க. ரெண்டாவது, அதில் சென்சாருக்கு முன்னாடி இருந்த காட்சிகளை போட்டு காட்ட சொல்லுங்க. 72 இடத்துல சென்சார்கள் வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க, இதோட இருந்தா நாங்க சரியாக கொடுக்க முடியாதுன்னு சொல்லிக்கிறாங்க. இதை விட்டு போட்டு கடவுளாம் பதில் பேசக்கூடாது.
கொம்பன் திரைப்படத்திற்கு இடைக்கால தடை விதிக்க உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டதை அடுத்து கொம்பன் திரைப்படம் தமிழகம் முழுவதும் இன்று மாலையில் வெளியாகியுள்ளது.
சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் முரளிதரன். நேர்களே, BBC தமிழ் சேவையின் வரலாற்றில் இன்று ஒரு மைல்கல். BBC தமிழின் உலக செய்திகள் அடங்கிய 10 தொகுப்பு ஒன்று சென்னையிலிருந்து இயங்கும் தந்தி தொலைக்காட்சி மூலம் இன்றிலிருந்து தொடங்கியிருக்கிறது. இதுகுறித்து பேச நம்முடன் ஸ்டுடியோவில் இருக்கின்றார் BBC தமிழோசையின் ஆசிரியர் மணிவண்ணன்.
நீங்கள் சொன்னது போல சிவராம் கிருஷ்ணன், இது ஒரு முக்கியமான மைல்கல் தான் தமிழோசையின் வரலாற்றில், BBC தமிழின் வரலாற்றில். கடந்த சுமார் 70 மேலாக நாம் வானொலியில் தமிழ் நேயர்களுக்கு நமது ஒலிபரப்பு சேவையை செய்திருக்கிறோம். 75 போகின்றன நாம் ஒலிபரப்பை தொடங்கி. கடந்த சுமார் 10 நாம் இணையத்திலே இந்த மாறி வரும் இந்த இணைய யுகத்தில் இணையத்திலும் நம்முடைய செய்தி சேவையை தொடங்கியிருக்கிறோம். அதை பல தமிழ்நாட்டு நேயர்கள், இலங்கை நேயர்கள் மட்டுமல்லாமல் புலம்பெயர் தமிழர்களும் அதை பயனடைந்து வருகிறார்கள். அதன் மூலம் இப்பொழுது தொலைக்காட்சியிலும் அந்த சேவையை விஸ்தரிக்க வேண்டும் என்ற நம்முடைய அவா நோக்கம் பல ஆண்டுகளாக நமக்கு இருந்து வந்தது. அதை கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்து நாம் தீவிரமாக முயற்சி செய்து இப்பொழுது தந்தி தொலைக்காட்சியில் தினசரி வார நாட்களில் மாலை 7:30 7:40 வரை அதை ஒளிபரப்புகிறோம். இது உலக செய்திகளின் தொகுப்பாக மட்டும் ஆரம்பத்தில் இருக்கிறது. பின்னால் போக போக இது எப்படி உருவெடுக்கும், எப்படி விஸ்தரிக்கப்படும் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். நமக்கு ஆர்வம் இருக்கிறது, ஆசைகள் இருக்கின்றன. நேயர்களுக்கு மேலும் மேலும் இந்த மாறி வரும் டிஜிட்டல் தளங்களின் மூலமும் சேவையை செய்ய வேண்டும் என்று. இது ஒரு மகிழ்ச்சிகரமான நாள், மிகவும் ஒரு நம்முடைய நேயர்களும் இந்த ஒளிபரப்பை பார்த்திருப்பார்கள் என்று நம்புகிறேன். அவர்கள் கருத்துக்களும் நாம் வரவேற்கிறோம். இதை தவிர சொல்லுவதற்கு என்ன இருக்கிறது இந்த நேரத்தில்?
நல்ல விஷயம் மணி. BBC தமிழோசின் ஆசிரியர் மணிவண்ணன், நமது தொலைக்காட்சி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய சங்கீதா ராஜனும் ஸ்டுடியோவில் நம்முடன் இருக்கிறார். இன்றைய நிகழ்ச்சி எப்படி இருந்தது சங்கீதா?
இன்றைய நிகழ்ச்சி ரொம்ப நல்ல விதத்தில் ஒளிபரப்பாச்சு. இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது ரொம்ப பெரிய விஷயம், அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு நிகழ்ச்சி வந்து நாங்கள் தயார் செய்தது வந்து ஒரு குழுவாக செயல்பட்டோம். அந்த குழு வந்து இது எல்லாருடைய ஒரு முயற்சி தான். இது அது முகமாக நான் இருந்தாலும் அதில் இருக்கிறவங்க, அந்த ஒவ்வொரு காணொலியை செஞ்சவங்க, ஒவ்வொரு அறிக்கையை செஞ்சவங்க ரொம்ப அருமையாக செஞ்சுருந்தாங்க. இன்றைக்கி ஒரு பதற்றம் கூட கொஞ்சம் இருந்தது. தமிழ் சேவை ஒரு பெரிய விதத்தில் தமிழ்நாட்டில் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக ஆக போகுதுன்னு. நம்ம தமிழ் சேவையை தவிர பல மொழி செய்தியாளர்களும் இங்கே வந்திருந்தாங்க, ஸ்டுடியோக்கு வெளியில், தொலைக்காட்சி ஸ்டுடியோக்கு வெளியில் நின்றுட்டு இருந்தாங்க. பிபிசியோட மூத்த நிர்வாகிகளும் இன்னைக்கு வந்திருந்தாங்க. எல்லாரும் ரொம்ப எதிர்பார்ப்போடு பார்த்தாங்க நிகழ்ச்சியை. பார்த்த இங்கே இருந்தவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. சொல்லவே வேணாம், பிபிசியோட பாணின்றது சர்வதேச செய்திகளில் ஒரு வித்தியாசமான ஒரு பாணி. அது நேயர்களுக்கு வந்து ஒரு புது விதமான அனுபவத்தை கொடுக்கும் நாங்கள் கண்டிப்பாக நம்புகிறோம். இவ்வளோ நாள் நம்ம வந்து ஒளியில் தான் போயிட்டு இருந்தோம். ஒளி விதத்தில் மக்கள் வந்து அதை பார்க்குறப்ப இன்னும் புதிய அனுபவத்தை வந்து அவங்க அனுபவிப்பாங்கன்னு நினைக்கிறோம். இதுக்காக வந்து பயிற்சி எங்களுக்கு வந்து கடந்த 3 மாத காலமாக எங்கள் தொலைக்காட்சி குழுக்கு வந்து 3 மாத காலமாக வந்து பிபிசி எங்களுக்கு பயிற்சி அளிச்சுட்டு வந்தது. அந்த பயிற்சி எல்லாம் நல்ல விதத்தில் நடந்து இன்னைக்கு நிகழ்ச்சி ஒளிபரப்பானது. இதை பற்றி நம்ம தமிழ்நாட்டில் இருக்க நேயர்களும் உலக அளவில் இணையத்தில் பார்த்த நேயர்களும் அவங்க கருத்துக்களை பதிவு செஞ்சால் நல்லாயிருக்கும், பதிவு செய்வாங்கன்னு நம்புகிறேன்.
இதில் சிவராமகிருஷ்ணன் மற்றும் ஒரு விஷயம், நம்ம அவங்க சொல்ல பேரை சொல்லலை, பேரை சொல்லணும்னா சீவகன் சதாத் ரெண்டு பேரும் மிகவும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியில் சேர்ந்து செயல்பட்டார்கள். அவர்களுக்கும் நம்முடைய நன்றி.
நேர்களே, மணிவண்ணன் கூறிய அந்த இனிமையான, ரசிகர்களை மிகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய அந்த செய்தியுடன் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.